إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه قل للمؤمنات يغضضن من أبصارهن சகலவிதமான புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து அழகின்ற நாயன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமானதான். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நல் வாழ்த்துக்களும் எம்மை தெளிவானதோர் வெள்ளை வெளியேறின்ற இரவும் பகலை போன்ற ஒரு களங்கமில்லாத இலட்சியமுள்ள சூனப்பாதையில் விட்டு சென்ற எமது தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்கள் விட்டு சென்ற அதே இலட்சிய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் என்றென்றும் நிலவட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بلغه منا افضل الصلوات وازكى التسليم. இன்று 2006 ஜூலை மாதம் 9ஆம் திகதி இலங்கை திருநாட்டில் புத்தளம் ஏற்காடு என்ற கிராமத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் இலங்கை தலைமைத்துவத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்குரிய நாள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் இலங்கை வரலாற்றில் இரத்தத்தால் எழுதப்பட வேண்டிய சந்தோஷம் நிறைந்த நன்னாள்கள் இதுவும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தமது அழைப்பு பணியில் இவ்வளவு ஒரு உயரிய நிலையை அடைவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று உண்மை, இரண்டாவது கசப்பான ஒரு உண்மை. முதலாவது அந்த அழைப்பு பணியில் இவ்வளவு தூரம் நாங்கள் செல்வதற்கு முதலாவது காரணம் முஸ்லிம்களாகிய எமது தூய்மையான அழைப்பு பணியாகும். இரண்டாவது காரணம் இதற்கு எதிராக செய்யப்படுகின்ற பொய் பிரச்சாரங்களும் இந்த அழைப்பு பணி இவ்வளவு ஒரு உயரத்துக்கு செல்வதற்குரிய இரண்டாவது கசப்பான ஒரு உண்மையாகும். இந்த என்னுடைய தலைப்புக்கு நான் வருவதற்கு முன்னர் எனக்கு முன்னால் உரையாற்றிய உஸ்தாத் அபு முஹம்மது அவர்கள் கூறிய அதே விடயத்தை வலியுறுத்திவிட்டு எனது தலைப்புக்கு நான் வருகின்றேன். நான் கூறுகின்ற அல்லாஹ்வின் வார்த்தைகளையும் நான் கூறுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற அந்த நீளம் என்ற சராசியை இருந்து அதனை நீங்கள் எடுங்கள். உங்கள் ஆக்கிரத்தையும் அனுதாபத்தையும் ஒரு புறத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நான் சொல்லுகின்ற அற்புதமான வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் தக்வாவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற அதே நீளம் என்ற சராசியிலே நிறுத்தி நீங்கள் எடுத்து பிரயோஜனம் பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இஸ்லாமிய பெண்ணின் ஆடை. இந்த தலைப்பை உங்களுக்கு நான் நேரடியாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் பெண்ணின் ஃபர்தா அல்லது முஸ்லிம் பெண்ணின் ஹிஜாப். ஒரு முஸ்லிம் பெண்ணின் ஆடை ஃபர்தா என்ற சொல்லினால் எமது சமூகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஃபர்தா என்ற வார்த்தை எம்முடைய புழக்கத்திலே இருந்தாலும் இது பாரசி மொழியைச் சேர்ந்த ஒரு சொல்லாகும். இது எமது புழக்கத்திலே தமிழை போன்று தமிழை விடவும் அந்த ஃபர்தா என்ற சொல்லின் தமிழில் சொன்னால் எவரும் அதிகமாக விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஃபர்தா என்றால் நன்றாக விளங்கிக் கொள்வார்கள். ஃபர்தா என்பது திரை மறைப்பு என்ற கருத்தை கொண்ட ஒரு பாரசி சொல்லாகும். இரண்டாவது ஹிஜாப். ஹிஜாப் என்பது மறைப்பு திரை என்ற ஒரு கருத்து இருந்தாலும் எமது சமூகத்திலே ஹிஜாப் வேறு ஒன்றாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் ஹிஜாப் என்று சொல்வது முகத்தை மறைக்கக்கூடிய ஒன்றுக்கு, ஆனால் முகத்தை விட்டுவிட்டு அதனை சூழமுள்ள பகுதிகளை மறைப்பதற்குத்தான் எமது சமூகத்திலே ஹிஜாப் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அரபு வார்த்தை ஹிஜாப் என்பதும் அதனை போன்ற ஒரு கருத்தை உள்ள ஜில்பாப் என்ற வார்த்தையையும் இந்த மறைப்பு பர்தா என்ற சொல் குறிக்கிறது. இந்த ஒரு முஸ்லிம் பெண்ணின் ஹிஜாப் என்ற தலைப்பின் முதலாவது ஆதாரமாக அல்லாஹ் அல்குர்ஆனிலே கூறுகின்ற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். அதிலே அல்லாஹ் கூறுகின்றான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், லில் முஃமினாத், விசுவாசியான பெண்களுக்கு என்ன கூறுங்கள், யக்லுன மின் அப்ஸாரிஹிம், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். இது அல்லாஹ்வின் முதலாவது கட்டளை. விசுவாசியரான பெண்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஆதாரம், அல்லாஹ் அல்குர்ஆனிலே விசுவாசிகளான ஆண்களை பார்த்து சொல்கின்றான், குல்லில் முஃமினீன யக்லுன மின் அப்ஸாரிஹிம், நபியே விசுவாசிகளான ஆண்களுக்கும் நீங்கள் கூறுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். இரண்டாவது ஆதாரம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு முதலாவது கட்டளை இடப்படுகிறது. இது அந்த ஹிஜாபோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயம். எந்த ஒரு முஸ்லிமான ஆணும் எந்த ஒரு முஸ்லிமான பெண்ணும் பார்வையை உயர்த்தி பார்க்க முடியாது, தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற முதலாவது ஒரு கட்டளை. இதன் பின்னெல்லாம் படிப்படியாக முகத்தை மூடுமாறு அதே போன்று உடம்பில் உள்ள ஏறிய அங்கங்களை மறைக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. முதலாவது ஆதாரம், பெண்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, ஆண்களும் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு ஆணும் தமது பார்வையை இன்னொரு பெண்ணை நோக்கியோ அல்லது எந்த ஒரு பெண்ணும் ஒரு அன்னிய ஆணை நோக்கியோ தமது பார்வையை உயர்த்த முடியாது. அல்லாஹ் அனுமதி கொடுத்தவர்களை தவிர அதனை செய்தால் நான் சொல்லுவேன். இந்த பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு கட்டளை வந்துவிட்டது. இதன் பின்னர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நவரில் ஸுஜா, பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு கட்டளை வந்திருக்கிறது, திடீரென சந்தர்ப்பத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த பார்வையை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் யா ரசூலல்லா? பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற கட்டளை தாழ்த்திருந்தோம், ஆனால் திடீரென சில வேளை பார்க்கப்படுகிறது, இந்த பார்வைக்கு என்ன தீர்ப்பு? அந்த கட்டளைக்கு மாறு செய்ததாக அது அமையுமா என்ற விதத்திலே கேட்கிறார்கள். சொன்னார்கள், என்னுடைய பார்வையை அதன் பின்னர் திருத்திக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். திடீரென திட்டமிடாமல் ஒருவரால் அந்த பார்வை உயர்த்தப்படுகிறது. ஒரு பெண்ணை பார்க்கப்படுகிறது என்றால் அது திடீரென நடக்கின்றது, அதன் பின்னால் என்னுடைய பார்வையை திருத்திக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். இதிலிருந்து நான் என்ன கூற வருகின்றேன் என்றால், பார்வையை தாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டளை இருக்கிறது, ஆனால் திடீரென திட்டமிடாமல் தவறுதலாக பார்க்கப்படுகின்ற அந்த பார்வை குற்றமாக கருதப்பட மாட்டாது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடாது, பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நான்காவது ஆதாரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இதே போல ஒரு ஹதீஸை மீண்டும் நீ பார்ப்பதை தோல்வியாக்கிக் கொள்ளாது. திடீரென ஒரு பார்வை விழுந்துவிட்டது, அதன் பின்னர் மீண்டும் நீ தொடர்ந்து அந்த பார்வையின் பின்னால் தொடர்ந்து நீ பார்த்துக் கொண்டிருக்காது. என்ன காரணம்? முதலாவது திடீரென தவறுதலாக பார்த்தது அது உனக்குரியது, நீ தவறுதலாக பார்த்து விட்டாய். வலைசத்லகல் ஆகிறா, அதன் பின்னால் நீ பார்க்கிறாயே இரண்டாவது பார்வை, அது உனக்கு அனுமதிக்கப்பட்ட பார்வை அல்ல, பார்க்காது என்ற விதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இந்த ஹிஜாபின் சட்டத்திட்டங்களுக்கு முதலாவது பார்வையை தாழ்த்திக் கொள்வதாகும். திடீரென்று முதலாவதாக பார்க்கின்ற பார்வைக்கு குற்றமில்லை, அதன் பின்னால் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வின் கட்டளைக்கும் சூழலின் பொன்மொழிகளுக்கும் மாறு செய்து ஒருவருடைய பார்வை, ஒரு ஆணின் பார்வை அந்நிய பெண்களை நோக்கியும், ஒரு பெண்ணின் பார்வை அந்நிய ஆண்களை நோக்கி விடுமென்றால் அது என்ன குற்றமா? ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹல்லஹு மினஸ் ஸினா அஜ்ர கதாலிக லா மஹாலா ஃபஸ்னல் அய்ன் அன்னமர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தின் ஒரு பகுதியை எழுதிவிட்டான். விபச்சாரத்தின் பகுதியை இருந்து ஒரு பகுதியை ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் விதித்து விட்டான். அதனை அவன் அடைந்தே தீருகின்றான், அவன் அதனை அடைகின்றான். எந்த முயற்சியும் இல்லாமல் அவனால் அந்த விபச்சாரத்தின் பகுதியை ஒரு பகுதி நடந்தே தீருகிறது. கண்ணின் விபச்சாரம் அவன் அனுமதிக்கப்படாத அந்நியவர்களை பார்ப்பதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் முதலாவது அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினேன், அது சூரத்து நூரிலே 30வது வசனமாகும். இரண்டாவது, அதாவது 31வது வசனமாகும். இரண்டாவது ஒரு அற்புதமான வசனத்தை உங்களுக்கு நான் ஓதி காட்டினேன், அது சூரத்து நூரில் 30வது வசனமாகும். மூன்றாவதாக நான் உங்களுக்கு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவித்து காட்டிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான்காவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் நான் உங்களுக்கு சொல்லிய ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய அறிவிப்பாளர் வரிசை சனது சரியானதா? ஐந்தாவதாக நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லி காட்டிய ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து விடயங்களும் ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஹிஜாபிக்கு முன்னால் இருக்கின்ற கட்டளைகள் ஆகும். முகத்தை மூடுமாறு இருக்கின்ற கட்டளைகளுக்கு வருவதற்கு முன்னர் ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். ஒரு முஸ்லிமுடைய ஹிஜாப் மறைக்கப்பட வேண்டியது எது எது? அதிலிருந்து விதிவிலக்காக ஏதாவது இருக்கின்றதா?
அந்த ஹிஜாபை அவர்கள் அனைவரிலிருந்தும் மறைத்துக் கொள்வதற்கு ஹிஜாபை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா, மறைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹி அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், திடீரென்று பார்க்கின்ற பார்வையில் குற்றமில்லை என்று கூறிவிட்டு இன்னொரு விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ அந்த பெண்கள் إِلَّا لِبُعُولَتِهِنَّ أَوْ آبَائِهِنَّ أَوْ آبَائِ بُعُولَتِهِنَّ أَوْ أَبْنَائِهِنَّ أَوْ أَبْنَائِ بُعُولَتِهِنَّ أَوْ إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي أَخَوَاتِهِنَّ أَوْ نِسَائِهِنَّ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُنَّ أَوِ التَّابِعِينَ غَيْرِ أُولِي الْإِرْبَةِ مِنَ الرِّجَالِ أَوِ الطِّفْلِ الَّذِينَ لَمْ يَظْهَرُوا عَلَى عَوْرَاتِ النِّسَاءِ பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு பின்னர் ஒரு பெண் தன்னுடைய ஆடை அலங்காரங்களை யார் யாருக்கெல்லாம் காட்டலாம் என்று ஒரு விடயத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இதிலே பட்டியல் இருக்கின்ற போது அல்லாஹ் முதலாவதாக ஒரு பெண் தமது அலங்காரங்களை காட்டக்கூடிய முதலாவது சாராராக அந்த பெண்களின் கணவன்மார்களை அல்லாஹ் சொல்கிறான். இவர்களுக்கு அவர்கள் முகத்தை காட்டுவதோ, பார்வையை தாழ்த்தாமல் இருப்பதோ, அலங்காரங்களை வெளிக்காட்டுவதிலோ குற்றமில்லை. முதலாவது தங்கள் கணவன்மார்கள், இரண்டாவது தங்கள் தந்தைமார்கள், மூன்றாவது தங்கள் கணவர்களின் தந்தைகள், நான்காவது தங்களுடைய குமாரர்கள், ஐந்தாவது தங்களுடைய கணவர்களின் குமாரர்கள், ஆறாவது தங்களுடைய சகோதரர்கள், ஏழாவது தங்களுடைய சகோதரர்களின் குமாரர்கள், எட்டாவது தங்களுடைய சகோதரிகளின் குமாரர்கள், ஒன்பதாவது பொதுவாக தங்களுடைய பெண்கள், பத்தாவது தங்கள் வழக்கம் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகள், பதினொன்றாவது பெண்கள் விருப்பமற்று அவர்களை அன்பு ஜீவிக்கும் ஆண்கள், பன்னிரெண்டாவது பெண்களின் மறைவான அவயவங்களை அறிந்து கொள்ளாத சிறு பராயத்தியுடையவர்கள். இந்த பன்னிரண்டு சாராருக்கும் தவிர இவர்களை அன்றி வேறெவருக்கும் எந்த பெண்ணும் தன்னுடைய ஆடை அலங்காரத்தை வெளிக்காட்ட முடியாது. இந்த பன்னிரண்டு சாராரால் இதை உள்ளடங்குகின்றார்கள். இவர்களை தவிர்த்து வேறு எவருக்கும் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளியில் காட்ட முடியாது. பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், ஆனால் அதிலிருந்து விதிவிலக்கானவர்கள் இவர்கள் மாத்திரம்தான். ஆகவே ஒரு பெண் தன்னுடைய ஆடை அலங்காரங்களை வெளிக்காட்டாது, மறைந்து கொள்ள வேண்டும், ஹிஜாப் பண்ணிக் கொள்ள வேண்டும், பர்தா செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இருக்கின்ற ஏழாவது ஆதாரம் இதுவாகும். இதனை அல்லாஹ் சூரத்து நூரில் 31வது வசனத்திலே கூறுகின்றார். அதற்கு அடுத்ததாக ஒரு ஆதாரத்தை கவனித்து பாருங்கள். ஒரு பெண்ணை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பது கூடுமா கூடாதா என்றால் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பார்வை நிறுத்த முடியாது, ஆடை அலங்காரங்களை காட்ட முடியாது, நேரடியாக பார்க்க வேண்டாம், ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாது என்று தெளிவான ஆதாரங்கள், ஒரு பெண் தமது முகத்தில் மறைக்க வேண்டும் என்பதற்கு நேரடியான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்னால் இன்னொரு ஆதாரத்தை சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துபாஷிரில் மர்அத்துல் மர்அத்தா ஃபதன்அஹா அன் ஜௌஜிஹா கஅன்னஹு யன்ஸுரு இலைஹா. இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றாக இந்த ஹதீஸை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி வர்ணித்து தனது கணவரிடத்திலே நேரடியாக இவன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று வர்ணித்து சொல்லக்கூடாது. என்ன தடை? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி இவன் இப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் என்று அவளை வர்ணித்து நேரடியாக தனது கணவரிடத்திலே சொல்லக்கூடாது என்ற தடை. என்ன காரணம் சொல்கிறார்கள் தெரியுமா? அப்படி இவள் வர்ணித்து கூறுவாளையானால் வர்ணித்து கூடுகின்ற போது அந்த வர்ணனையை பார்க்கின்ற போது இவர் அந்த பெண்ணை பார்ப்பது போன்று இருக்கும், இதனால் இப்படி சொல்ல வேண்டாம் என்றால் சொல்லுவதற்கு அனுமதி இல்லை. பெண்ணை பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்குமா? ஒரு பெண்ணின் அங்க உறுப்புகளை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம், அதாவது ஒரு பெண் தனது கணவனிடத்திலே வர்ணிக்க கூடாது. என்ன காரணம்? அந்த வர்ணிப்புகளை சொல்லுகின்ற போது இவர் அவளை பார்ப்பது போன்று இருக்கும். அப்படி என்றால் பார்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தான் அவளுடைய உறுப்புகளின் நிலைமைகளை பற்றி கூட சொல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். நேரடியான ஆதாரங்கள் இரவு பகலை போன்ற தெளிவான பாதையிலே விட்டு சென்றதால் ஏராளமாக இருக்கிறது. விளங்குகின்றவர்களுக்கு தான் விளங்கும். பகல் சூரியனை போன்ற ஒளி உள்ள ஆதாரங்கள் இருக்கின்றன, அனைவருக்கும் விளங்காது. பார்வை இல்லாதவர்களுக்கு அந்த பகல் சூரியனால் எந்த பிரயோசனமும் இல்லை. பார்வை உள்ளவர்களுக்கு, சிந்திக்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வின் இரவு பகல் போன்ற தெளிவான ஆதாரங்களின் மூலமாக பிரயோசனங்கள் இருக்கின்றன. எவ்வளவுதான் ஆதாரங்களை நாம் அள்ளி கொட்டினாலும் பார்வை உள்ளவர்களுக்கு தான் அதிலே பிரயோசனம் இருக்கிறது, சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் அதிலே பரிசீலனை இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எட்டாவது ஒரு ஆதாரம், பார்வையை முகத்தை மூடுமாறு அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாலிபிஹின்ன ஸாலிக அத்னா அன் யுஃரஃப்னா ஃபலா யுஸைனா. அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தில் 59வது வசனம். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு? உமது மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கு மாத்திரமா? இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கு மாத்திரமா? இல்லை, வனிசாஇல் முஃமினீன் ஏனைய விசுவாசிகளான அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள். இதுதான் கட்டளை. நபியின் மனைவி வேறு கட்டளை, நபியின் மகள் அவளுக்கு ஒரு கட்டளை, விசுவாசிகளான பெண்கள் அவர்களுக்கு ஒரு கட்டளை, இல்லை அனைவருக்கும் ஒரு கட்டளை. என்ன அது? அவர்கள் தங்கள் ஆடைகளால் தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்ளட்டும், தங்கள் முந்தானைகளால் அதனை தங்களுடைய முகத்தின் மீது அவர்கள் இறக்கிக் கொள்ளட்டும் என்ற கட்டளைத்தான் அனைவருக்கும் இடப்படுகிறது. நபியின் மனைவிமார்கள், அவர்களின் பிள்ளைகள், விசுவாசிகளான அனைத்து பெண்களுக்கும் இடப்படுகின்ற இந்த கட்டளை என்ன கட்டளை? அவர்கள் முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது பார்வை காட்டிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது கட்டளை என்ன? முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவான வசனம். எதற்காக மறைத்துக் கொள்ள வேண்டும்? காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மறைக்கின்ற காரணத்தினால் இந்த பெண்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட்டு இவருடைய துன்பத்திற்கும் அவர்கள் உள்ளாகாமல் இருப்பதற்கு சுலபமான ஒரு வழியாகும். இதுவே காரணம். கண்ணியமானவர்கள் என்று அவர்கள் அறியப்பட வேண்டும். இதனால் அவர்கள் முகத்தை மூடுகின்ற காரணத்தினால் பல அறிவுரையில அவர்கள் எந்த தொந்தரவிற்கும் உள்ளாக்கப்படக்கூடாது. அப்படி என்றால் முகத்தை மூடுவதால் ஒரு பெண் கண்ணியமானவள் என்று அறியப்படுகின்றால் முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், தொந்தரவுகளில் இருந்து அவள் பாதுகாக்கப்படுகின்றாள். இன்று உலகத்தின் யதார்த்தத்தை நாம் எடுத்து பார்த்தால் இந்த ஹிஜாப் இல்லாத காரணத்தினால் எத்தனை பெண்கள் சீரழிகின்றார்கள், அவர்களுடைய கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எத்தனை மனித தோற்றத்திலே இருக்கின்ற மிருகங்களின் கொடுமைகளுக்கு ஆளாகின்றார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்தார்கள். முகத்தை மூடுங்கள். ஏன்? பல யுகுதைன, உங்களுக்கு எந்த துன்பமும் ஆகாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு. ஆகவே புத்தியுள்ள ஒரு பெண் அல்லாஹ்வின் கட்டளைக்கு தலை குனிந்து தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை செவியேற்று அவள் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். மறைத்துக் கொள்வதால் அல்லாஹ்வுக்கு எதுவும் ஆகப் போவதில்லை. அவளுக்குத்தான் இரண்டு பிரயோசனம். ஒன்று, அவள் கண்ணியமானவள் என்று அறியப்படுவார். இரண்டாவது, நடக்கின்ற துன்பங்களில் இருந்து அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த இரண்டு காரணத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஆகவே முகத்தை மூடுமாறும் ஒரு கட்டளை இடப்படுகிறது. இதுதான் முகத்தை மூடுமாறு அல்லாஹ் கூறுகின்ற முதலாவது அல் குர்ஆனிய தெளிவான ஒரு வசனம். இந்த அல்குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் இறக்கிய போது என்ன நடந்தது? அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை பாருங்கள். லம்மா நசலத் யுதுனீன உங்கள் முந்தானைகளால் உங்கள் ஆடைகளால் உங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த ஹிஜாபின் வசனம் இறங்கிய போது அன்சாரி பெண்கள் வெளியேறினார்கள். எப்படி வெளியேறினார்கள்? அவர்கள் தங்கள் முகத்தில் யாரினால் மூடியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் செல்லுகின்ற போது அவர்களை பார்த்தால் அவர்களுடைய தலைகள் மீது காகங்கள் உட்கார்ந்திருப்பதை போன்று இருந்தது. என்ன அந்த முகத்தில் மூடி ஆடை முன்னால் இருந்தது, தலைகளிலே காகங்கள் உட்கார்ந்திருப்பது போன்று இருந்தது. இந்த சிறையை மூடியதன் காரணமாக இதில் இருந்து ஒருவர் விளங்கலாம், காகங்கள் தலையில் உட்கார்ந்திருந்தது போன்று இருந்திருந்தால் அந்த ஆடை கருப்பாகத்தானே இருந்திருக்கும் என்று ஒருவர் விளங்கலாம். அதனை நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஆகவே இந்த முகத்தை மூடுங்கள் என்று அல்குரி ஆணைய வசனம் இறங்கிய போது அன்சாரி பெண்கள் தங்கள் முகத்தை மூடித்து வெளியேறி சென்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை பார்த்தால் அந்த முகத்தை மூடியதன் காரணமாக தலைகளிலே கருப்பு காகங்கள் அமர்ந்திருந்தது போன்று இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹான சனதோடும் இருக்கிறது. ஆகவே இது அந்த சஹாபி பெண்மணிகளின் செயல்முறை. மூன்றாவது இன்னும் தெளிவான, மிக தெளிவான, பாலை விட வெண்மையான, தேனை விட இனிமையான ஆதாரங்கள் இருக்கின்றன. கவனித்து பாருங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், பத்தாவது ஆதாரம், குன்து இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மைமூனா, நானும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தோம். முகத்தை மூட வேண்டும் என்பதற்குரிய ஆதாரங்களில் ஒன்று. நானும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அமர்ந்திருந்தோம். ஃஅக்பல இப்னு உம்மி மக்தூம் ஹத்தா தகரா அலைஹி, இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கண் பார்வைகள் அற்ற இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் அங்கே வருகின்றார். வந்து அவர் நுழைந்து விட்டார். நானும் மைமூனாவும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார். இது எப்போது நடந்தது இந்த சம்பவம்? வதாலிக பஅத அன் உமிர்னா பில் ஹிஜாப், மறைத்துக் கொள்ளுமாறு கட்டளை எங்களுக்கு இடப்பட்டதன் பின்னர் நடந்தது என்றால், மறைத்துக் கொள்ளுமாறு கட்டளை இடப்பட்டிருக்கிறது, மறைக்க தேவையில்லை, முகத்தை திறந்து செல்லலாம், கையை மட்டும் திறந்து செல்லலாம், கால்களை காட்டலாம் என்று ஆதாரம் சொல்கிறார்களே, ஆதாரம் இல்லை. ஹதீஸை கவனித்து பாருங்கள். நானும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்திருந்தோம். பார்வை இழந்த இப்னு உம்மி மக்தூம் என்ற சஹாபி வருகின்றார்கள். எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது? மூடிக்கொள்ளுமாறு மறைத்துக் கொள்ளுமாறு கட்டளை இறங்கியதன் பின்னர் நடந்த சம்பவம் தான் இது என்பதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சரி, என்ன நடந்தது வந்ததன் பின்னால்? இந்த இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் வந்துவிட்டார், உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், இவர் இருந்து நீங்கள் ஹிஜாப் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பர்தாவிற்குள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு அண்ணி யார் வந்திருக்கிறார், இவரை நீங்கள் பார்க்க முடியாது, ஆகவே உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை எழுந்தார். இதனை சொன்னதும் உங்களுடைய உள்ளங்களில் ஒரு கேள்வி எழலாம், பார்வை இழந்தவர் வருகிறார், அவரை பார்க்காமல் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்களே, என்ன விடயம் என்று ஒரு கேள்வி எழலாம். இதே கேள்வி அந்த இரண்டு பெண்மணிகளுக்கும் எழுந்தது. சப்புல்னா யார சூழல்லா அலைசா ஆமா இல்லா யுகுனா ஒலா யாயுனா, இவரோ பார்வை இழந்தவராக இருக்கிறார், இவரிலிருந்து எங்களை மறைத்துக் கொள்ளுமாறு பரதா செய்து கொள்ளுமாறு சொல்கிறீர்களே, இவரோ பார்வை இழந்தவர், இவர்களுக்கு எங்களை தெரியாது, இதன் பின்னாலும் நாங்கள் மறைத்துக் கொள்ளத்தான் வேண்டுமா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்பகுமியாவாரி அன்புமா, நீங்கள் இவரும் பார்வை இழந்தவர்களா? உங்களுக்கு பார்வை இல்லையா? அவருக்குத்தான் பார்வை இல்லை, உங்களுடைய பார்வை எங்கே போனது? அலத்துமா சுகுசி ராணி, நீங்கள் ரெண்டு பேரும் அவரை பார்க்கவில்லையா? பார்க்கிறீர்கள் தானே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க முடியாது, ஒரு அந்நிய பெண்ணும் ஒரு ஆணை பார்க்க முடியாது. அவருக்கு பார்வை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு நேரில் சொன்னேனே, அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் விட்டும் பெண்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கு நிஜாபித்துக் கொள்ள வேண்டும், பரதா செய்து கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. நான் உங்களுக்கு சொன்ன 12 காராரங்களை தவிர, ஆகவே அவர் பார்வை இழந்தவராக இருந்தாலும் அவரையும் பார்க்க முடியாது என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து தெளிவான கட்டளை, தெளிவாக வருகிறது. ஹிஜாபுடைய கட்டளை இறங்கியதன் பின்னால் இந்த சம்பவம் நடந்தது. அவர் பார்க்க முடியாதவராக இருந்தாலும் நாங்கள் அவரை பார்ப்பதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். ஆகவே ஒரு அந்நிய ஆண் பார்வை இழந்தவராக இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது. இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சனதுஹு ஸஹீஹ், இதனுடைய சனத் சரியானதான். இன்னும் ஒரு 11வது தெளிவான ஆதாரத்தை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு யுத்தத்திலே பின்தங்கி விடுகிறார்கள் ஏதோ ஒரு சில காரணத்திற்காக வேண்டி. ஒவ்வொரு யுத்தத்திலும் அதிலே கொண்டு செல்லப்படுகின்ற பொருட்கள் அல்லது அதிலே செல்கின்றவர்கள் பின்தவை விட்டால் அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபித்தோழர் நியமிக்கப்படுவார். அந்த யுத்தத்திலே சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற சஹாபி நியமிக்கப்பட்டிருந்தார். முஸ்லிம்கள் முன்னால் சென்றதும் அவர் ஆக கடைசியிலே பின்னால் மிகவும் பின்னால் தாமதித்து வருவார். ஏதாவது விடுபட்டு இருந்தால், யாராவது தவறி இருந்தால் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய பொறுப்பு அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்திலே இருந்தது. இந்த யுத்த சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறி விடுகிறார்கள், முஸ்லிம்கள் முன்னேறி சென்று விட்டார்கள். பின்னாலே இந்த சஃப்வான் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி வருகின்ற போது வருகின்றார்கள். காலை நேரம் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லோரும் சென்று விட்டார்கள், நான் தனியாக அந்த இடத்திலே இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காலை நேரத்திலே பின்னால் வர வேண்டும் என்று சஃப்வான் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். இந்த சஹாபி வந்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனின் கருப்பை கண்டார்கள். சரியான வெளிச்சம் இல்லை, ஏதோ ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், ஏதோ உயிரங்கனை இருக்கிறது. ஒரு கருப்பான ஒரு உருவத்தை காண்கின்றார்கள். யார்? சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற சஹாபி. இவர்கள் அந்த படைகளுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். இவர்கள் இந்த உருவத்தை கண்டதும் என்னை கண்டதும் அவர்கள் நான் என்பதை அறிந்து கொண்டார்கள், நான் ஆயிஷா என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏன், எப்படி அறிந்தார்கள், எப்படி நான் ஆயிஷா என்று அவர்களுக்கு தெரியும்? ஹிஜாப் இல்லையா அந்த சந்தர்ப்பத்திலே? இருந்தது. வக்கார ராணி கபடல் ஹிஜாப், ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னர் அவர் என்னை கண்டிருந்தால் அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் என்னை கண்டதும் நான் ஆயிஷா என்பதை அவர் திடனாக அறிந்து கொண்டார். ஹிஜாபின் கட்டளைக்கு முன்னர் அவர் எனக்கு நன்றாக தெரியும், அவர் என்னை கண்டிருக்கிறார். இதனால் அப்போது என்னை கண்டதும் நான் ஆயிஷா என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். நான் தூங்கியிருந்தேன் அல்லவா, எப்போது நான் எழுந்தேன் தெரியுமா? என்னை கண்டதும் அவர்கள் இன்னா இல்லாய் இலஹி ராஜிஊன் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை கேட்டுதான் நான் விழித்துக் கொண்டேன். என்னை கண்டதும் அவர்கள் இப்படி சொன்னார்கள், உடனே நான் விழித்துக் கொண்டேன். அவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொண்டார்கள். இப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஸஹம் மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, உடனே நான் முகத்தை மறைத்துக் கொண்டேன். இந்த சம்பவம் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். ஏன் கண்டுவிட்டார்? எப்படி தெரியும் நான் ஆயிஷா என்று? இதற்கு முன்னர் அவர் கண்டிருக்கிறார், ஹிஜாபுடைய கட்டளை இழந்துவிட்டது. இதன் காரணமாக சகம் மருத்துவடி பிஜில் பாதி, என்னுடைய ஆளுநர் நான் உடனே முகத்தை மூடிக்கொண்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே முகத்தை மட்டும் திறக்கலாம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. என்ன ஆதாரம் இருக்கிறதோ தெரியவில்லை, ஆனால் பகல் சூரியனை போன்ற தெளிவான ஆதாரம், முகத்தை மூட வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார், அவர் முஹன்னஸ். முஹன்னஸ் என்றால் தோற்றம் ஆணை போன்றது, சுபாவங்கள் பெண்களை போன்றது. இதற்கு அரபியில் முஹன்னஸ் என்று சொல்லப்படும். ஒருவருடைய சூரத் ஆணை போன்றது, சுபாவங்கள் நிலைமைகள் அகவாறுகள் ஒரு பெண்ணை ஒத்தது, இவருக்கு முஹன்னஸ் என்று சொல்லப்படும். இந்த முஹன்னஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பெண்களை பார்ப்பதில் குற்றம் இல்லை. எப்படி? நான் உங்களுக்கு மேலே சொன்னேன், அல்குர்ஆன் வசனத்தில் பெண்களின் விருப்பமற்று அவர்களை அன்பு ஜீவிக்கும் ஆண்கள். இந்த முஹன்னஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு ஆண்களின் தோற்றத்திலே இருந்து பெண்களின் சுபாவத்தை கொண்டவர்களுக்கு முஹன்னஸ் என்று சொல்லப்படும். இவர்களுக்கு விருப்பம் இருக்காது, பெண்களின் விருப்பமற்று இருக்கின்றவர்கள் இவர்கள். இவர்கள் ஆண்களை பார்ப்பதில் குற்றமில்லை. இப்படியாக இருக்கின்ற ஒரு முஹன்னஸ், அதாவது அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் வந்து செல்லக்கூடியவராக இருந்தார். ஏன்? பெண்களை பற்றிய ஒரு ஆசை இவர்களுக்கு இல்லை, பெண்களின் மீதான ஒரு விருப்பம் இந்த ஆண்களுக்கு இல்லை. இதனால் பெண்களை பார்ப்பதில் குற்றம் இல்லை. இவர்கள் பார்க்கலாம் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அல்குர்ஆன் வசனத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவர் நபியின் மனைவிமாக இடத்திலே வந்து போகக்கூடியவராக இருந்தார், பார்ப்பதில் குற்றம் இல்லைதான். அவர்கள் அந்த நபியின் பெண்களும் இருப்பார், இவரை பற்றி அப்படித்தான் எழுந்திருந்தார்கள். எப்படி? பெண்கள் மீது விருப்பமற்ற ஒருவர் இதனால் வந்து தருகிறார், பரவாயில்லை என்று அவரை முகன்னதாகவே கருதினார்கள். ஒரு நாள் இவர் இந்த பெண்களோடு இருந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தகலன் நபி யோமன், நபி அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே உள்ளே வருகின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த முஹன்னஸ் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த வாலி முசாயி, நபியோ நபியின் மனைவிமார்களோடு அமர்ந்திருக்கின்ற இவர் என்றாசன், ஒரு பெண்ணை பற்றி வர்ணிக்கிறார். இந்த பெண் நடந்து வந்தால் இப்படி இருக்கும், அவர் திரும்பி சென்றால் இப்படி இருக்கும், அவருடைய உறுப்புகள் இப்படி இருக்கும் என்று இந்த முஹன்னஸ் ஆணுடைய உருவத்திலே இருந்து பெண்களின் சுபாவத்தை கொண்ட இந்த முஹன்னஸ் என்று சொல்லப்படக்கூடியவர், பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா தெரிந்து கொள்ளுங்கள், அலா ஹாதா யாரிபமாக ஆகுனா, இவருக்கு எல்லா விடயங்களும் தெரியும், இவர் விருப்பமுள்ள ஒருவர், இவரை பார்ப்பது உங்களுக்கு கூடாது, பலாயது குழந்தை அழைக்குன்ன, இதற்கு பிறகு இவர் உங்களுக்கு வரக்கூடாது என்று அதை அவர்கள் கட்டளையிட்டார்கள். என்ன நடந்தது? அவர் இருந்தும் தங்களை மறைத்துக் கொண்டார்கள், ஹிஜாப் செய்து கொண்டார்கள், பருத அணிந்து கொண்டார்கள், அவரையும் பார்க்கவில்லை. அவரை பார்த்தால் முகன்னஸ் போன்று தெரிந்தது, ஆனால் அவருடைய வார்த்தை கதைகள் மாற்றமாக இருந்தது. இதன் மூலம் தான் ஒருவர் முகன்னஸா இல்லையா என்பதையும் இதன் மூலம் நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆகவே அனுமதிக்கப்பட்ட அவர் அவருடைய சில வார்த்தைகளால் அந்த அனுமதியிலிருந்து அவர் விலகி செல்கிறார். ஆகவே இதுவும் காட்டுகிறது, ஒரு முஸ்லிம் பெண் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும், ஹிஜாப் கட்டாயம் அணிய வேண்டும். என்ன ஹிஜாப்? முகத்தை திறந்து கொண்டு அணுகின்ற ஹிஜாப் அல்ல, முகத்தை மறைத்து அணுகின்ற ஹிஜாப், அதுதான் இஸ்லாமிய ஹிஜாப், அதுதான் இஸ்லாமிய பெண்ணின் ஆடை. முகத்தை திறக்கின்ற ஆடை ஹிஜாப் என்று சொல்ல முடியாது, சமூகத்தின் புழக்கத்தில் அது ஹிஜாபாக இருக்கலாம். முகத்தை திறந்து கொண்டு ஏறிய உறுப்புகளை மறைக்கின்றது சமூகத்தில் பர்தாவாக இருக்கலாம், இஸ்லாம் அதனை பர்தாவாக அங்கீகரிக்கவில்லை. முகத்தை கட்டாயம் மறைக்க வேண்டும் என்று ஒரு சில ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது, முகைரா என்ற சஹாபி சொல்லுகின்றார்கள், அதைத்து இம்ராஅத்தன், ஒரு பெண்ணிடத்திலே நான் வந்தேன். எப்படிப்பட்ட பெண்? மினல் அன்சார், அன்சாரிகளிலே இருக்கின்ற ஒரு பெண்ணிடத்திலே நான் வந்தேன். வந்து ஃபஹதப்துஹா, அவளை நான் திருமணம் கேட்டேன். யாரிடத்திலே? இல்ல அபவையா, அவளின் பெற்றோரிடத்திலே. அந்த பெண்ணில் நான் மனமுடித்து தாருங்கள் என்று நான் அவர்களிடத்திலே கேட்டு ஒரு கூற்றையும் நான் அறிவித்தேன். அவர்கள் சொன்ன ஒரு கூற்றையும் நான் அறிவித்தேன். என்ன கூற்று? திருமணம் முடிப்பதென்றால் அவளை பார்த்துக்கொள் என்ற கூற்றையும் நான் அவர்களுக்கு அறிவித்தேன். இப்படி சொன்னதும் திருமணம் முடிக்க வேண்டும், அவளை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் அந்த பெற்றோர்கள் அவனை வெறுத்தார்கள். ஏன் வெறுத்தார்கள்? இஸ்லாத்தியை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது. இவர் சொல்லுகின்றார், அதை பார்க்குமாறு சொன்னார். அந்த பெற்றோர்கள் பார்க்க அனுமதிக்கவில்லை, வெறுத்தார்கள், நிராகரித்தார்கள். என்ன காரணம்? ஹிஜாபின் கட்டளை இருந்தது. அதுதான் இஸ்லாமியாக. இப்படி இந்த பெற்றோர்கள் இந்த பெண்ணை பார்க்க விடுகிறார்கள் இல்லை என்ற கதை அந்த பெண்ணுடைய காதிலே விழுகிறது. இவர் என்னை திருமணம் பேசி வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக என்னை பார்க்குமாறு நபி அவர்கள் சொன்ன செய்தியை சொல்கிறார். பெற்றோர்கள் வெறுக்கிறார்கள். உடனே அந்த பெண் சத்தமிடுகிறார் இந்த மனிதரை நோக்கி. இன்கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக அன் தன்னூர் தன்னூர், என்னை பார்க்குமாறு உனக்கு நபி அவர்கள் கட்டளையிட்டிருந்தால் நீ வந்து என்னை பாரும். வல்லா, இல்லை என்றால் அன் சுதுக்க, நான் சத்தியம் செய்கிறேன், பார்க்கவே முடியாது. அழைத்து சத்தியம் செய்து சொல்கிறாள். கட்டளையிட்டிருந்தால் வந்து பார், இல்லை என்றால் அவள் அதனை பெரிதாக கருதினாள், அனுமதி இல்லாமல் பார்ப்பதை ஒரு குற்றமாக கருதினாள் என்று இந்த சஹாபி வலியுறுத்தாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் பின்னர் இளைஞா, அவளை நான் பார்த்தேன், அவளை நான் திருமணமும் செய்து கொண்டேன். இந்த சம்பவம் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹியான சனதோடு இருக்கிறது. இதில் இருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்ன, பெண்கள் சர்வ சாதாரணமாக முகத்தை திறந்து கொண்டுதான் அந்த காலத்தில் இருந்தார்கள் என்றால் பெண் போய்தான் பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. பெண்ணை பார்க்குமாறு நடிகவர்களின் கட்டளை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக வெறுத்தார்கள். ஆனால் அந்த பெற்றோரின் அந்த வெறுப்பையும் விட நபியின் கட்டளையை அந்த பெண் உயிராய் மதித்தாள். நபியின் கட்டளை என்றால் வந்து பாருங்கள். ஆகவே ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதென்றால் அந்த பெண்ணை அந்த திருமணம் முடிக்கின்றவர் பார்க்க வேண்டும் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு இஸ்லாமிய நாகரிகம். எமது உலகத்தின் நாகரிகம் என்ன? முடிக்கின்ற அவர் பார்க்க கூடாது, அவரின் குடும்பத்தவர்கள் சென்றுதான் பார்க்க வேண்டும். அவர்கள் தான் அந்த பெண்ணை தீர்மானிக்க வேண்டும். இதுதான் உலகத்தின் நாகரிகம். ஆனால் இஸ்லாமிய நாகரிகம் அதுவல்ல, முடிக்கின்றவர் தான் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்பது இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு வருகின்றது. ஆகவே ஒருவர் பெண்ணை சென்று பார்க்க வேண்டும் என்றால் அங்கு ஹிஜாபுடைய கட்டளை இருக்கிறது, பரதாவின் கட்டளை இருக்கிறது. இல்லை என்றால் அவர் எங்காவது பார்த்துக் கொள்வார். சந்தையில் வருகின்ற போல், கடைகளுக்கு போகின்ற போல், அங்கு இங்கு திரிகின்ற போல் அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் ஹிஜாபின் கட்டளை இருக்கிறது என்பதை ஏதோ ஒரு வகையிலாவது இந்த சம்பவமும் எமக்கு உணர்த்துகின்றது. 14வது ஆதாரம், சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் டெல்லிக்கு நன்றி செல்கின்றார்கள். எப்போது சென்றார்கள்? ஹிஜாபுக்கு முன்னரா பின்னரா? ஹிஜாபுக்கு பின்னர். ஹிஜாபின் கட்டளை இடப்பட்டதன் பின்னர் சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியேறி செல்கிறார்கள். எப்படி தெளிவாக காட்டுகிறது? பகல் சூரியனை போன்ற ஒரு ஆதாரம். ஹிஜாபுடைய கட்டளை இடப்பட்டதன் பின்னர், அப்படி என்றால் ஹிஜாபுடைய கட்டை இடப்படுவதற்கு முன்னரும் ஒரு நிலைமை இருந்தது. வெளியேறி செல்கின்ற போது இந்த சவுதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சேவைக்காக செல்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட பெண் என்றால், வக்கானத் இம்ராத்தன் ஜதீமத்தன், ஒரு உடம்புள்ள பெண்ணாக இவர்கள் இருந்தார்கள். மறைத்துத்தான் செல்கிறார்கள். ஆனால் இவர் சவுதா என்று யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்கள் மறைத்து சென்றாலும் இவள் சவுதா என்று அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அந்த அளவு அந்த பெண்மணியுடைய உடம்பு இருந்தது. உமர்பின் ஹத்தாப், உமர்பின் ஹத்தாப் அவர்கள் இந்த பெண்ணை கண்டார்கள். மறைத்து செல்கிறார். ஆனால் உடம்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தெரிகின்றது இது சவுதா தான் என்று. சகாலையா சவுதா, சவுதாவே அம்மா வல்லாஹி மா தஸ்தீனாரைனா, ஹிஜாபுடைய கட்டளை இறங்கிவிட்டது, மறைத்து விட்டு செல்கிறீர்கள், ஆனால் உங்களை சவுதா என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சம்பவம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சம்பவங்கள் பகத் சூரியனை போன்ற தெளிவான ஆதாரங்கள். இந்த சூரியனால் யாருக்கு பிரயோசனம்? பார்வை இழந்தவர்களுக்கு பிரயோசனம் இல்லை, பார்வை உள்ளவர்களுக்குத்தான் இந்த தெளிவான ஆதாரங்களால் பிரயோசனம் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 15வது ஆதாரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன அம்மஹா மினர் ரபா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே பால் குடித்திருந்தார்கள். அதன் மூலமாக அவளுக்கு ஒரு சாட்சா இருந்தார். அவருடைய பேர் அப்லா. இரத்த உறவின் மூலமான சாட்சா அல்ல, பால் குடியின் மூலமாக அவர்களுடைய உறவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சாட்சா உறவு முறையாக இருந்தது. இவர் ஒரு நாள் வந்து இஸ்தாதன அலையா ஆயிஷாவிற்கு வருவதற்கு அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும். இதுவும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு நாகரிகம். வந்து அனுமதி கேட்கின்றார்கள். அன்ஹா அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அவருக்கு காட்டவில்லை, மறைத்துக் கொண்டார்கள். ஏன் மறைத்தார்கள்? ஹிஜாபுடைய கட்டளை இருந்தது, அதனால் தான் மறைத்தார்கள். தங்களுடைய விருப்பப்படி மறைக்கவில்லை. பால் குடியின் மூலமான உறவு சாட்சா, இதனால் மறைத்து விட்டார்கள். மறைத்துவிட்டு சாகபரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். ஃபகால் லா லஹா லா தஹ்தத் தஜ்தீரிஹி, இவரிலிருந்து உன்னை நீ மறைத்துக் கொள்ளாதே, இவரிலிருந்து நீ ஹிஜாப் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஇன்னஹு யஹ்ருமு மினர் ரமாஆ மா யஹ்ருமு மினல் நஸப், இரத்த உறவின் மூலமாக யாரெல்லாம் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் பால் குடிப்பதன் மூலமாகவும் அதே உறவு இருக்கிறது. இவர் உன்னுடைய சாட்சாவாக இருந்தாலும் பால் குடியின் மூலமாக இவருடைய சாட்சா உன்னை திருமணம் செய்ய முடியாது. ஆகவே இரத்த உறவின் மூலமாக எந்த சட்டமோ அதே சட்டம்தான் இந்த நிலையிலும் நீ அவரை பார்த்துக் கொள்வதில் குற்றம் இல்லை, நீ பருதா அணிவதில் குற்றம் இல்லை, அதாவது பருதா அணிய வேண்டிய அவசியம் இல்லை, திறந்து கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன் சொன்னார்கள்? ஹிஜாபுடைய கட்டளை இருந்தது, மறைக்க வேண்டிய அவசியம் இருந்தது, அல்லாஹ்வின் உத்தரவு இருந்தது, அந்த உத்தரவின் மூலமாகத்தான் இவர்கள் மறைத்தார்கள். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த ஆதாரங்கள், ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மறைக்க வேண்டும், கையில் திறக்கலாம் என்று சொல்கிறார்களே, ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. காலை காட்டலாம் என்று சொல்கிறார்களே, ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. ஆதாரத்தை பொருட்படுத்தாதவர்களுக்கு ஆதாரம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. செயல்படுத்துகின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்து அவ்ரதுன், பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள். இதுவரைக்கும் முகத்தை மறைத்தோம், முகத்தை மறைத்தேன், முகத்தை மறைத்தார் என்ற சம்பவங்கள் வந்தது. முகம் கட்டாயம் மறைக்க வேண்டும் என்ற விடயம் உங்களுக்கு அதிலிருந்து விளங்கியது. அப்படி என்றால் கை கால் இதனையும் மறைக்கத்தான் வேண்டுமா? ஆம், தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் மர்அத்து அவ்ரதுன், பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியது. எதனையும் விதிவிலக்காக்கவில்லை, முகம் கை கால் அல்லது வேறு ஏதாவது பகுதி என்று எதனையும் விதிவிலக்காக்காமல் பொதுவாக சொன்னார்கள், அல் மர்அத்து அவ்ரதுன், பெண் என்றாலே அவள் மறைக்கப்பட வேண்டியவள். ஆகவே பொதுவாக ஒவ்வொரு பெண்ணும் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளை இதில் இருக்கிறது. முகத்திலே என்று தெளிவாக இல்லையே, இதுல இருக்கிறது. ஒரு பெண் என்றாலே மறைத்துக் கொள்ள வேண்டும், இதனையும் விட தெளிவான ஆதாரங்கள் இன்னும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சரியான ஹதீஸ். 17வது ஆதாரத்தை பாருங்கள், காலையும் மறைக்க வேண்டும் என்பதற்கு, முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரங்கள் பார்த்தோம். பொதுவான ஒரு ஹதீஸில் பார்த்தோம், ஒரு பெண் முழுமையாக மறைக்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்லுகின்ற ஹதீஸ், ஒரு பெண் தன்னுடைய காலையின் வெளியிலே காட்டக்கூடாது என்பதற்குரிய ஆதாரமாகும். 17வது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா ஃபாத்திமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். பையன் வந்தார்களா? இல்லை. பி அபதின் கத வஹபஹு லஹா, ஆயிஷாவுக்கு ஃபாத்திமாவுக்கு அன்பளிப்பா கொடுத்த ஒரு அடியை அழைத்து வருகிறார்கள். உங்களுக்கு நான் அல்குர்ஆனை வசனத்திலே சொன்னேன், அடிமைகள் அந்த பெண்களை பார்ப்பதில் குற்றமில்லை. வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகள் அந்த பெண்களை பார்க்கலாம், அவர்கள் மீது இவர்களை பார்ப்பதில் குற்றமில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமையை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். எந்த அடிமை? அந்த ஃபாத்திமாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்த அடிமை. அழைத்துக் கொண்டு வருகின்ற போது வாலா ஃபாத்திமா சௌபு, ஒரு ஆடையினால் தங்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தலையை அவர்கள் மறைத்திருக்கவில்லை, அவர்களுடைய கால்களை அவர்கள் மறைத்திருக்கவில்லை. ஒரு ஆடையினால் தங்களை மறைத்திருந்தார்கள், தலையை முகத்தை மூடியிருக்கவில்லை, கால்களை மூடியிருக்கவில்லை. அடிமையை கண்டதும் நபியையும் கண்டதும் உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இதா கன்னாத்மிஹி ராசஹா, தலையை மூட முனைகிறார்கள், அடிமை வருகிறார். இதா கன்னாத்மிஹா ராசஹா, தலையை மூடுகின்ற போது நம் எவ்வளவு விருதுலைஹா, அந்த துணியினால் கால்களை மறைக்க முடியவில்லை. வைதா ரத்தத்தில் இருந்தா கால்களை மூடினால் நம் எவ்வளவு ராசகா, அந்த துணி தலையில் வந்து அடைகிறதில்லை. மூட முடியாது, மறைக்க முடியாது. அவசரப்படுகிறார்கள், தலையை மூடுகிறார்கள் கால் தெரிகிறது, காலையை மூடுகிறார்கள் தலை தெரிகிறது. இந்த பதட்டமான நிலையை கண்டு நடிகவர்கள் பலம்மாற அந்நதியு மாசல்கா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த நிலைமையை கண்டு நடிகவர்கள் இன்னஹு லைஸா அலைஹிமா, ஏன் பாடுபடுகிறாய், உன் மீது குற்றம் இல்லையே. இன்னமாக அபூக்கு நான் உனது தந்தை, பகுலாவுக்கு இது உனது அருமைதானே, இது உனது அருமை, ஆகவே நீ மறைக்காமல் இருப்பதில் குற்றம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஹிஜாபின் கட்டளை காரணமாக முகத்தை மறைக்க முடிந்தார்கள், காலையை மறைக்க முடிந்தார்கள். அடிமை என்ற காரணத்தினால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸையும் கவனித்து பாருங்கள். ஒரு பெண்மணி கேட்கிறாள், யா ரசூலல்லாஹ், பள்ளிக்கு வருவதற்கு எங்களுக்கு ஒரு அமுத்தமான பாதை இருக்கிறது, அந்த பாதையினால் தான் பெண்களாக நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம். பள்ளிக்கு செல்கின்ற போது மழை பெய்தால் அந்த பாதையாளர்களுக்கு செல்ல முடியாது, பாதையில் இருக்கின்ற அசுத்தம் உங்களுடைய ஆடையில் ஏற்படுகிறது என்றால் அந்த ஆடை கால்களை மறைத்துக் கொண்டு நீளமாக இருக்கிறது. அப்படி எமது ஆடைகள் இருப்பதால் அந்த பாதையால் செல்வதால் மழை பெய்துவிட்டால் அசுத்தத்தின் காரணமாக அந்த அசுத்தம் எமது ஆடையில் ஏற்படுகிறது. பின்னர் கேட்கிறார்கள், அலைஸ பாதஹா தரீக்குன் லி அஸ்ஸர், இதன் பின்னால் இன்னொரு பாதை இல்லையா, சுப்பிரமான பாதை இருக்கிறது, அப்படி என்றால் நீங்கள் செல்லுங்கள், இந்த அசுத்தத்தை அந்த தூய்மையான பாதை போக்கிவிடும். அசுத்தத்திலே இந்த ஆடை இடுபடுகிறதா, அதன் பின்னர் வருகின்ற துப்புரவான அந்த பாதை இந்த அசுத்தத்தை இல்லாமலாக்கிவிடும், நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார்களே தவிர ஆடையை உயர்த்திக் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்கவில்லை. இந்த ஹதீஸ் அபுதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெருமைக்காக தன்னுடைய ஆடையை இழுத்து வருகிறாரோ மறுமையிலே அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான். பெருமைக்காக ஆடையை இழுக்கக்கூடாது என்று சொன்னதும் உம்மு சலமா என்ற சஹாபி கேட்கிறார்கள், யார சொல்லலாம், பெண்கள் என்ன செய்வது, அவர்களுடைய ஆடை சீராடை தானே வருகிறது, அவர்களுக்கும் இது சட்டமா? இல்லை, அவர்கள் ஒரு கால் நீட்டிக் கொள்ளலாம், சொங்க விடலாம், இடுபட்டு வரலாம், பிரச்சனை இல்லை, அந்த சட்டம் அவர்களுக்கு இல்லை. உடனே கேட்கிறார்கள், இதன் சங்கத்து அக்கதாகும், அவருடைய கால்கள் மறைந்துவிடுமே. ஒரு மூலம் இருக்கட்டும், கால்கள் மறையட்டும், பிரச்சனை இல்லை, எழுதின ஒரு மூலத்தை விட கூடுதலாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக காட்டுகிறது, காலையும் மறைக்க வேண்டும். அந்த சுர்நாட்டம் உள்ள பாதையில் அசுத்தம் படுகின்ற போதும் அந்த ஆடையில் உயர்த்துவதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஆகவே முகத்தை மூட வேண்டும், கால்களையும் மூட வேண்டும், அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர. அப்படி என்றால் கைகள், அதற்கும் ஆதாரம் இருக்கிறது, கைகளையும் மறைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவான கட்டளை இருக்கிறது, பெண் என்றால் மறைக்கப்பட வேண்டியவள், தனிப்பட்ட ஆதாரம் இருக்கிறது. காம ரஜுலுன் சகால யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இஹ்ராமுடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னென்ன ஆடைகளை அணிய வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு உத்தரவு சொல்லுங்கள், அதன்படி நாங்கள் அணிகின்றோம். பக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சேட் அணியாதீர்கள், வேட்டி அணியாதீர்கள், தலைப்பாடை அணியாதீர்கள், தொப்பி அணியாதீர்கள், சப்பாத்து அணியாதீர்கள். ஒருவரிடத்தில் செருப்பு இல்லை என்றால் சப்பாத்து அணிந்து அதன் குழிக்கு கீழால் செருப்பு போன்று நீங்கள் வெட்டி விடுங்கள். அதே போன்று குங்குமம், சாயம் கலந்த ஆடையும் நீங்கள் அணியாதீர்கள். தொடர்ந்து சொல்லிவிட்டு பின்னால் சொன்னார்கள், வலா தன்சக்கதில் மர்அத்துல் முஹ்ரிமா, ஈராம் அணியக்கூடிய பெண் முகத்தையும் அணைக்கக் கூடாது. வலா தல்பசில் குப்பாகை, அந்த பெண் கையுறையையும் அணியக்கூடாது என்று தெளிவாக சொன்ன இந்த ஹதீஸ் எந்த கிரந்தத்திலும் அல்ல, சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இஹ்ராமுடைய சந்தர்ப்பத்தில் அணியக்கூடாத ஆடைகளை சொல்லுகின்ற போது முகத்தை மூடக்கூடாது என்று ஏன் சொன்னார்கள்? முகம் திறந்துதான் இருந்தது என்றால் இதற்காக திறக்க சொன்னார்கள்? திறந்திருக்கின்ற முகத்தை இன்னும் திறக்க சொன்னார்களா? இல்லை, மூடி இருந்தது, ஹிஜாப் இருந்தது, பர்தா இருந்தது, ஜில்பாப் இருந்தது, கட்டளை இருந்தது, மூடினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே திறக்குமாறு சொன்னார்கள், கையுறையையும் அணிய வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆகவே முழுமையாக மறைக்க வேண்டும், முகத்தை மறைக்க வேண்டும், கையை மறைக்க வேண்டும், காலை மறைக்க வேண்டும், முழு உடம்பையும் முழு உடம்பையும் ஒரு பெண் மறைத்தே ஆக வேண்டும். இந்த தெளிவான ஆதாரங்கள் யாருக்கு தெளிவான ஆதாரங்கள்? எந்த பெண்ணிடத்தில் இஸ்லாமிய பட்டு இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் தெளிவான ஆதாரங்கள். எவர்களுடைய உள்ளத்தில் ஈமானிய உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இது ஆதாரங்கள். எந்த பெண்கள் வெட்கமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஆதாரம். எந்த பெண்கள் மறுமையை பயப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஆதாரம். அல்லாஹ்வின் அச்சம் எந்த பெண்ணில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த ஆதாரங்கள் தெளிவான ஆதாரங்கள். ஆகவே இந்த தெளிவான ஆதாரத்தின் பின்னும் எந்த பெண்ணாவது அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்து தூதரின் வழிமுறைக்கு மாறு செய்து அந்த விபச்சாரத்திலே தங்களுடைய கண்களை ஈடுபடுத்த முனைவார்களே, ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்காக நாம் எதையுமே செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கலாம். இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற ஒரு எச்சரிக்கையான வசனத்தை மட்டும் சொல்லலாம், எங்களால் இதை எதையுமே செய்ய முடியாது. உமை யுசாபிக்கு ரசூலன் மின்பாதிமா தபையின உதா உயர்த்தவீர வைர சதீரில் உமையின் பண்ணு ஒல்லி மாத்தவல்லா வருஷம் ஆத்மசீரா. நேர்வழி இல்லதென்று சட்டம் இல்லை என்று தெளிவானதன் பின்னர் யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து மூமின்கள் இல்லாத வழிகளிலே மூமின்கள் செல்ல வழியை சென்ற வழியை விட்டுவிட்டு வேறு வழியிலே யார் செல்கிறார்களோ, மூமின்கள் வழி மூமினான பெண்களின் வழி முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். உண்மை தெளிவான பின்னர் தெளிவான ஆதாரம் கிடைத்த பின்னர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து விசுவாசிகளின் வழியை விட்டு யாரெல்லாம் செல்கிறார்களோ பண வள்ளிகையை மாத்தவல்லா செல்லுகின்ற வழியை நாங்கள் செல்ல விட்டு விடுவோம். வனுஸ்லிகி ஜஹன்னம், அவர்களை நாங்கள் நரகத்தில் நுழைப்போம். அது தங்குமிடத்தால் மிகவும் கெட்டது. ஆகவே தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. இதனை மீறாமல் இருப்பதற்கு எவருக்கும் முடியும் என்றால், அதாவது இதனை மீறாமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அச்சம் இருக்க வேண்டும், ஈமான் உணர்வு இருக்க வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சி ஊடாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பெண்கள் சமூகத்திற்கு வலியுறுத்துவது என்னவெனில், உங்கள் மானமும் கற்பும் பாதுகாக்கப்பட வேண்டுமா? சமூகத்தில் உங்கள் உரிமைகளை நீங்கள் வென்றெடுக்க வேண்டுமா? இஸ்லாம் உங்களுக்கு வைத்துள்ள சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்க வேண்டுமா? ஈருடையிலும் நீங்கள் நிம்மதியாய் வாழ வேண்டுமா? உங்களுக்கு நாங்கள் சொன்ன ஒரே ஒரு வழி முஸ்லிம் பெண்ணின் பாதுகா. இதன் தெளிவான ஆதாரங்களே உங்களுடைய கற்புகளும் மானமும் பாதுகாக்கப்பட்டு அந்த இஸ்லாமின் சுவாச காற்றை நீங்கள் சுவாசிக்க ஒரே ஒரு வழி. எனவே வாருங்கள், நபியும் அவர்களின் மனைவிமார்களும் விசுவாசியான பெண்களும் வாழ்ந்த வழியில் வாழ்வோம். அவர்கள் அடைந்த சுவனத்தை நாமும் அடைவோம். அப்போது